அனைவருக்கும் வணக்கம். விழுதுகள் பலமாக இருந்தால்தான் ஆலமரம் கம்பீரமாக நிற்கும். அதுபோல ஒரு மாணவனின் எதிர்காலம் பலமாக அமைய வேண்டும் என்றால் அவன் 12 வகுப்புக்கு பிறகு எடுக்கும் எந்த ஒரு முடிவு சரியாக இருக்க வேண்டும். கல்வி என்பது வெறும் மதிப்பெண் சான்றிதழ் அல்ல, அது ஒரு மனிதனின் வாழ்நாள் முழுமைக்குமான அடையாளம். ஆனால் இன்று நம் முன்னே இருக்கும் ஆயிரக்கணக்கான படிப்புகளில் எதை தேர்ந்தெடுப்பது, எங்கு படித்தால் வேலை கிடைக்கும், எங்கு படித்தால் என் குழந்தையின் திறமை மிளரும், இப்படி ஒரு பக்கம் மாணவர்களுக்கு குழப்பம், மறுபக்கம் பெற்றோர்களுக்கு பதற்றம். ஒரு சிற்பி எப்படி ஒரு கல்லை சிலையாக மாற்றுகிறாரோ அதுபோல தன் பிள்ளையின் கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் உன்னத பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது. உங்கள் பிள்ளையின் கையை பிடித்து சரியான பாதையில் அழைத்து செல்ல இதோ ஒரு வழிகாட்டி. இன்று நம்மிடையே இந்த வழிகாட்டுதலை வழங்க இணைந்திருக்கிறார் கோவையில் இருந்து இயங்கும் ரகரம் அகாடமி நிறுவனரும் கல்வி ஆலோசகருமான டாக்டர் மஞ்சரி ஆனந்தன் அவர்கள். ரகரம் அகாடமியின் நிறுவனரான இவர் கல்வித்துறையில் 14 ஆண்டுகளுக்கான அனுபவம் கொண்டவர். மாணவர்களின் உளவியலை புரிந்து கொண்டு அவர்களின் ஆர்வத்திற்கு ஏற்ப எந்த துறை சிறப்பாக இருக்கும் என்பதை துல்லியமாக கணித்து கூறுவதில் வல்லவர். தமிழகம் முழுவதும் உள்ள 1000+ பெற்றோர்களின் நம்பிக்கைக்குரிய ஒரு கல்வி ஆலோசகராக இவர் திகழ்கிறார். 1000+ மாணவர்களின் வாழ்வில் ஒளியேற்றி அவர்கள் சரியான உயர்கல்வியை தேர்ந்தெடுக்க தூணாக நின்று வருபவர். வாருங்கள், உங்கள் கேள்விகளோடும் குழப்பங்களோடும் இன்றைய உயர்கல்வி வழிகாட்டி நிகழ்ச்சிக்குள் நுழைவோம்.
மெடிக்கல் அண்ட் அலைட் ஹெல்த் சயின்சஸ் குறித்த சில கேள்விகள். இந்த நீட் பயம் இருக்கு, நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்தால் மட்டுமே மருத்துவத்துறையில் நுழைய முடியுமா, குறைந்த மதிப்பெண் எடுத்த அல்லது நீட் எழுதாத மாணவர்களுக்கு இருக்கும் தரமான மாற்று படிப்புகள் என்னென்ன?
முதல்ல வந்து நீட்டில் மார்க் எடுத்தால் தான் மெடிக்கல் போக முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஏன் நீட்டை வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டாக வைக்கிறாங்கன்னா, நீட் மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மி. நீங்கள் ஒரு யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணி காலேஜ் சூஸ் பண்ணுவீங்க, மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் அரசு வந்து அதுக்கான கோட்டாவை நிர்ணயிச்சிருக்கும். அந்த லெவலில் நீங்கள் வந்து ஃபீஸ் வச்சிங்கனாலே போதும். ஆனால் இதுவே நீட் இல்லாமல் போகுது, நீட் இல்லாமல் நான் வந்து மெடிக்கல் ஜாயின் பண்ண முடியுமானா, ஜாயின் பண்ணலாம். நீட் இல்லாமல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் தான் போகணும். ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அவங்க என்ன காஸ்ட்டு கேட்பாங்களோ அந்த காஸ்ட்டை தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதா நம்ம கட்டணும். அவங்க அதுக்கு அந்த ப்ரைவேட் இன்ஜினியரிங் மெடிக்கல் காலேஜ் என்ன காஸ்ட்டு கேட்பாங்க கண்டிப்பாக அவங்க நம்ம மார்க்குக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லுவோம் அதை. இது ரெண்டாவது. மூணாவது, நீட்டும் நான் பண்ணல, மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் தான் நான் இருக்கணும், ஆனால் நான் வந்து நீட் எழுதாமல் இருக்கேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்த ஆல்டர்னேட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து நர்சிங். பொண்ணுங்களாக இருந்தீங்கன்னா பிஎஸ்சி நர்சிங், இப்போ பசங்களுமே பண்ணுறாங்க பிஎஸ்சி நர்சிங், ஸோ பிஎஸ்சி நர்சிங் ட்ரை பண்ணலாம், டென்டல் ட்ரை பண்ணலாம், சித்தா ட்ரை பண்ணலாம், வெட்டினரி சயின்ஸ் ட்ரை பண்ணலாம், பி ஃபார்ம் டி ஃபார்ம் ட்ரை பண்ணலாம். இதெல்லாமே வந்து ஆல்டர்னேட் மெடிக்கல் ஆப்ஷன்ஸ் தான். அது இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பெட்டர் சாய்ஸஸ்க்காக வைக்கிறது. ஏன்னா இப்போது வந்து நான் மெடிக்கல் படிக்கணும், பட் என்னால் அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இல்லை என்கிட்ட அந்தளவுக்கு மார்க் இல்லைனாலும் இதெல்லாமே வந்து உங்களுக்கு மெடிக்கல்லையே அடுத்த லெவல் ஆஃப் வேர்ல்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணும்.
பிஎஸ்சி அனஸ்தீசியா, டயாலிசிஸ், கார்டியாக் டெக்னாலஜி போன்ற படிப்புகளை முடித்தால் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் வேலை வாய்ப்பு உறுதிதானா?
தனியார் மருத்துவமனையில் வேலை வாய்ப்பு உறுதி. ஏன் அப்படின்னா, அவங்களோட, ஏன்னா எல்லா தனியார் கல்லூரிகள்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அப்போ இங்கே படித்து முடிக்கிறவங்க அங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ண போவாங்க. அங்கே அவங்களுக்குன்னே ஸ்பெஷலைஸ்டான வார்ட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ டயாலிசிஸாக இருக்கட்டும், அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தனித்தனியாக தான் அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஏன்னா ஒருத்தரே அத்தனையும் செய்ய முடியாதுன்ற காரணத்தினால அவங்க தனித்தனி டொமைனை அதை வச்சுருக்காங்க, அந்த எக்ஸ்பர்ட்ஸுக்கு அந்த பர்டிகுலர் ஏரியாவை கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து ப்ரைவேட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்களா இருக்கட்டும், ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் எடுத்தால் கண்டிப்பாக வேலைவாய்ப்புகள் இருக்குது. அது தனியாக கன்சல்ட்டிங் மாதிரியும் பண்ணுறாங்க, அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் இதுவே கவர்மெண்ட்டில் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் தனித்தனி ஸ்பெஷலைஸ்டு ஆப்ஷன் கிடையாது. அங்கே ஜென்ரல் மெடிசனுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ளஸ் ரெகுலராக வரக்கூடிய சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அனஸ்தீஷியா ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா வெளியிலேருந்து தான் வருவாங்களே தவிர்த்து கவர்மெண்ட்டே அதுக்குன்னு ஒரு ஆப்ஷனை வச்சுருக்காங்களான்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அப்படி இல்லை. அது இது இதுவரைக்கும் அப்படி பண்ணலை, மேபி ஃப்யூச்சரில் வரலாம், இல்லை சில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம், அதை நம்ம வந்து வெரிஃபை தான் பண்ணணும். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக கண்டிப்பாக எனக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே எனக்கு அனஸ்தீஷியா ஸ்பெஷலிஸ்ட்டுக்கான வேலை கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட சான்ஸ் வந்து கம்மி தான்.
இந்த ஃபிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, இந்த ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம் என்ன? சொந்தமாக கிளினிக் வைக்க விரும்புகிறவங்களுக்கு எது சிறந்தது?
ரொம்ப 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 ஷார்ட் பீரியடில் வந்ததான் இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி எல்லாம். பட் ஃபிசியோதெரப்பி ரொம்ப வருஷமாகவே இருக்குது. ஃபிசியோதெரப்பி நம்மளுக்கு எல்லாமே தெரியும், இந்த பாடியில் ஏதாவது, அதாவது எஸ்பெஷலி இந்த கை காலில் ஜாயிண்டில் வலி வந்துச்சுன்னா அதை எக்ஸசைஸ் மூலியமாகவோ இல்லை அவங்களோட தெரப்பி மூலியமாகவோ அவங்களோட ஹீலிங் கான்செப்ட்ஸ் மூலியமாகவோ அவங்க பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்து நம்ம மேஜராக எக்ஸசைஸ் தான், ஃபிசியோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் மேஜராக எக்ஸசைஸ் தான். அதை வந்து நம்ம எதுவும் ஆல்டர்னேட் பண்ணலை. ஆனால் அவங்க படிக்கிறது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி விஷயங்கள், மருந்து மாத்திரை அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இல்லாமல் ஜென்ரலாக வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு வலி வந்ததுன்னா அந்த வலியை போக்குறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணுன்றது தான் இந்த ஃபிசியோதெரப்பியோட கான்செப்ட். இதுவே ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிறைய இந்த மாதிரி டயபெட்டிக்காக இருக்கட்டும், கேன்சர் ரிலேட்டட் டிசீசஸாக இருக்கட்டும், இல்லை ரொம்ப க்ரானிக் டைப் ஆஃப் டிசீஸ், ரொம்ப லாங் டேர்மில் சில டிசீசஸ் எல்லாம் இருக்குது, ஈவன் ஆட்டிசம் கிட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில லாங் டேர்முக்கு வந்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த டிசீசஸ் எல்லாத்தையுமே வந்து, இல்லை ஒரு சில டிசார்டர்ஸாக இருக்கலாம், இல்லை வேறு எது வேணாலும் இருக்கலாம், இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம ஆக்குபேஷனல் தெரப்பியை வைக்கிறோம். ஆக்குபேஷனல் தெரப்பின்றது வந்து ஒரு ஒரு பேஷண்ட்டை எண்ட் டு எண்டு நம்ம வந்து கவனிச்சுக்க வேண்டிய ஒரு ஏரியா. ஸோ அவங்களோட என்டையர் ஹிஸ்ட்ரியும் நம்ம பார்த்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம வந்து சரி ரெடி பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை கொடுக்கணும், அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அவங்களுக்கு உகந்ததாகவும் இருக்கும். அங்கே எக்ஸசைஸும் இருக்கலாம், இல்லை எக்ஸசைஸ் இல்லாமல் கூட இருக்கலாம், இல்லை வெறும் மருந்து மாத்திரையில் சரி பண்ண வேண்டியதாக கூட இருக்கலாம். ஆனால் இது கண்டிப்பாக வந்து அந்த பேஷண்ட்டுக்கு உண்டான என்டையர் ஹிஸ்ட்ரி, அந்த பேஷண்ட்டுக்கு உண்டான ரெக்கார்ட்ஸை பார்த்து நம்ம ரெடி பண்ணி வரக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஆக்குபேஷனல் தெரப்பி. இது வந்து இன்னைக்கு கிளினிக்காக வச்சு பண்ணுறாங்களானா இன்னைக்கு கிடையாது. ஃபிசியோதெரப்பியை கிளினிக்காக வச்சு பண்ணுறாங்க, கிளினிக்காக வச்சு பண்ணுறதுக்கு அலௌடு, அவங்களுக்கும் டாக்டருன்ற அந்த ஒரு கேட்டகரி வந்துடும், அது இல்லாமல் அவங்க லைசன்ஸ்டு பீப்புளாகவும் இருப்பாங்க. இது ஆக்குபேஷனல் தெரப்பின்றது நீட் ஆஃப் த பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும். நிறைய ஹாஸ்பிட்டல்ஸில் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்னு தனியாக ஒரு டொமைன் வச்சு ஒரு ஏரியா வச்சு அவங்க ஒரு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வந்து செப்பரேட்டாக ஒரு கிளினிக்காக வைக்கிறாங்களான்னா இது வரைக்கும் அப்படி பண்ணதில்லை. இது வரைக்கும் அவங்க ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்த உடனே ஸ்டார்ட் பண்ணுறது ஹாஸ்பிட்டலில் போய் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டாக அவங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேபி இந்த ஃப்யூச்சரில் வரலாம், பட் இப்போ வரைக்கும் அது ஹாஸ்பிட்டலில் ஒரு டிவிஷனாக தான் இருக்குது.
ஸோ இன்று நர்சிங் முடித்தவங்களுக்கு வெளிநாடுகளில், குறிப்பாக யூகே, கனடா, மிடில் ஈஸ்ட்டு, சிவப்பு கம்பள வரவேற்பு இருப்பதாக கூறப்படுகிறதே, அதற்கான தகுதிகள் என்ன?
அதுக்கும் இதே மாதிரி தான் நம்ம ஐஎல்ஸ் எழுதணும். ப்ளஸ் இங்கே வந்து நீங்கள் யூஜி எந்த யூனிவர்சிட்டி எந்த காலேஜில் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அதை வந்து ஃபாரின் யூனிவர்சிட்டி வெரிஃபை பண்ணும், நீங்கள் உண்மையாலுமே முடிச்சிருக்கீங்களா இல்லையான்னு, என்ன மார்க் எடுத்திருக்கீங்க அதெல்லாம் பார்ப்பாங்க. சில இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சில கண்ட்ரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூகே, யூரோப்பு, இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலையோடு நீங்கள் இருந்தீங்க, ஆல்ரெடி நீங்கள் நர்சிங் முடித்து ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ நீங்கள் வேலை பார்த்துட்டு அப்புறமேலே நீங்கள் வந்து யூகே போகிறீங்க அப்படின்னா அதுக்கு சில சலுகைகளும் இருக்குது. அவங்க அதுக்கு தகுந்த மாதிரியான நம்மளுக்கு ஃபீஸ் எல்லாம் கம்மி பண்ணி நம்மளுக்கு அது அந்த படிப்போடையே சேர்த்து வேலை வாய்ப்புகளை அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளையும் அவங்க ஏற்படுத்தி தராங்க. கேனடாவில் இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா யூகேயில் நிறைய பேர் போகிறாங்க, யூகேக்கு போகிறாங்க, யூரோப்புக்கு போகிறாங்க நர்சிங் படிக்கிறதுக்காக, துபாய்க்கும் போகிறாங்க நர்சிங் வேலைக்காக, வேலைக்காக போகிறது அங்கே படிக்கிறதுக்காக அங்கே போகலை. கனடாவும் வந்து படிக்கிறதுக்காகவும் போகிறாங்க, நர்சிங்கோட ஜாபுக்காகவும் போகிறாங்க. அங்கே வந்து கனடாவை பொறுத்த வரைக்கும் சிலபஸே வேறு, அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டமும் வேறுன்றதுனால நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ப்ளஸ் அங்கே படிக்கிறதுமே வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கோர்ஸாக படிக்கிறீங்க அப்படின்னா அங்கே கண்டிப்பாக அங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலில் நம்ம வேலை பார்க்கணும். அது இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு வருஷம் அங்கே இருந்து நம்மளோட என்டையர் சர்வீஸை முடித்தா தான் நம்மளுக்கு அடுத்த இடத்துல ஒரு பிளேஸ்மெண்ட்டோ இல்லை ப்ரமோஷனோ இல்லை வேறு எங்கே போகிறதுனால அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சில இது இருக்குது. ஆனால் வெளிநாட்டில் நர்சிங் படிக்கிறது ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் தான், ஈஸியாக வேலையும் கிடச்சிருக்கு.
ஸோ இந்த பி ஃபார்ம் டி ஃபார்ம் இந்த ஃபார்மசி அந்த கோர்ஸில் வெறும் மருந்து கடை விற்பதற்கு மட்டும்தான் அந்த ஃபார்மசி படிப்பா, அல்லது பெரிய மருந்து உற்பத்தி நிறுவனங்களில் இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஆர்&டி விஞ்ஞானியாக மாற வாய்ப்பு உள்ளதா?
வாய்ப்பு உள்ளது. வெறும் மருந்து கடை வச்சு தான் பண்ணணுமான்றது அது அந்த டைம் அப்போ ஆரம்பத்தில் அது ஒரு லைசன்ஸ் கொடுக்குற ஒரு ஆப்ஷன். நீங்கள் பிஃபார்ம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கிடைக்கும், நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரக் ஸ்டோர் ஒன்று வைக்கலாம். இப்போவும் அது கண்டினியூ பண்ணுறாங்க, பிஃபார்ம் படித்தவங்கள தான் அங்கே வேலைக்கும் எடுக்கிறாங்க. பட் அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து வெளிநாட்டில் வந்து வெளிநாடு கூட கிடையாது, நம்ம இந்தியாவிலேயே நிறைய லேப்ஸ் இருக்குது, ஃபார்மா லேப்ஸ் இருக்குது, சன் ஃபார்மா, ரெடிஸ் லேபு, இந்த பாரத் லேப்ஸு, இதெல்லாம் கூட நிறையா ஏன்னா நம்மளோட கோவிட் கோவேக்சின் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து தயாரானது தான். ஸோ இங்கே நிறையா வந்து லேப்ஸ் இது மெடிக்கல் லேப்ஸ் வந்துருச்சு, மெடிக்கல் ப்ராசஸிங் லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸை, இது இதுக்குமே அப்ளை பண்ணலாம். ஆனால் பிஃபார்ம் படித்தா நம்ம போக முடியுமா அப்படின்னா, பிஃபார்ம் படித்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெகுலர் ஒரு பிஎஸ்சி பிஇ படிக்கிற அந்த யூஜி லெவல் தான், அதுக்கு எம் ஃபார்ம் படிக்கணும். ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போகணும் அப்படின்னா ஃபார்ம் டி படிக்கிறது நல்லது, அது ஈக்குவலன் டு டாக்டரேட். டாக்டரேட்டுன்றது நீங்கள் மெடிக்கலில் வந்து நீங்கள் ஸ்பெஷலைசேஷன் எடுப்பீங்க, டாக்டர்னு போட்டுப்பீங்க, இன்ஜெக்ஷன் கொடுக்கலாம், ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம் மெடிசன்ஸை. இங்கே ஃபார்ம் டியில் இருக்கிறவங்க மெடிசன்ஸை ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க, மெடிசன்ஸையே தயாரிக்கிறதுல இருப்பாங்க. ஸோ அந்த ட்ரக் டீல் பண்ண ட்ரக்கோட காம்போசிஷன், அந்த ட்ரக் எதுக்காக வேலை செய்யுது, எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார்ம் டி போவாங்க. பி ஃபார்ம் போகிறவங்க பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசியோ மாஸ்டர் ஆஃப் ஃபார்மசி படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இன்னொன்று பண்ணலாம், டைரெக்டாகவே வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயுமே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து ட்ரக் பேஸ்டு அதாவது மெடிக்கல் பேஸ்டு தெரப்பிக்கோ இல்லை மெடிக்கல் பேஸ்டு ப்ராசஸிங்க்கோ அங்கேயே ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே வந்து பிஃபார்ம் எம் ஃபார்ம் படித்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது ரீசர்ச் பேஸில் பண்ணுறதுனாலும் இருக்குது, அது இல்லாமல் லேப்ஸ்லேயும் இருக்குது. இந்தியாவில் ஒரு லெவலில் இப்போ தான் வந்துட்டுருக்கு, ஆனால் ஃபாரினில் அயர்லாண்ட், ஸ்காட்லாண்ட், ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ்லலாம் வந்து ரொம்ப ஹையர் டிமாண்டில் இருக்கிறது இந்த ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்க்கு தேவையான பி ஃபார்ம் எம் ஃபார்ம் ஃபார்ம் டி படித்தவங்க தான் ரொம்ப ஜாஸ்தியாக போகிறாங்க.
இந்த பிவிஎஸ்சின்னு சொல்கிறது கால்நடை மருத்துவம், இந்த எம்பிஎஸ் கிடைக்கவில்லை என்றால் மட்டுமே கால்நடை மருத்துவத்துக்கு செல்லுங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது சரியா? இந்த அரசு வேலை வாய்ப்புகளை பற்றி
மெடிக்கல் கிடைக்கலன்னா போங்கன்றதுனால இல்லை, சரி மெடிக்கலே வந்து ஒரு சர்வீஸ் ஃபீல்ட் தான், அதை நீங்கள் மனுஷனுக்கு பண்ணாலும் மாட்டுக்கு பண்ணாலும் சர்வீஸ் சர்வீஸ் தான். ஸோ உங்களுக்கு அந்த பேஷன் இருக்கான்னு பாருங்கள். மெடிக்கல் கிடைக்கல, நான் நார்மலாக டாக்டர் ஆக முடியலை, அதனால் நான் இந்த டாக்டராக போகிறேன், கால்நடை மருத்துவராக போகிறேன், வெட்டினரி டாக்டராக போகிறேன் அப்படி இல்லை, இது எல்லாமே ஒரு பேஷன் தான். நீங்கள் ஒரு சர்வீஸ் மோட்டிவில் தான் நீங்கள் இந்த மெடிக்கல் ஃபீல்டுக்குள்ளேயே வரீங்க. ஸோ அதில் வந்து இது கிடைக்கலன்னா இதுக்கு போகிறேன்றது இல்லாமல் இதை அதை பற்றி தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா வெட்டினரி சயின்ஸுன்றது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ்க்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி அதிலேருந்து அதை காப்பாற்றுறது தான். எப்படி நீங்கள் மனுஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதே தான் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அதே தான் அங்கேயும் பண்ண போகிறோம். ஆனால் இதுக்கு இன்னும் கொஞ்சம் பொறுமையும் தேவை, பேஷனும் தேவை. அதை பற்றின நாலேஜும் தேவை. அதுக்குத்தான் இந்த படிப்பை வந்து உண்மையாலுமே நீங்கள் பயன்படுத்தணும். அதுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, அரசு வேலை வாய்ப்புகளே இருக்குது. ஏன்னா எல்லா அரசு நிலையங்களிலும் கால்நடை மருத்துவத்துறையில் தனியாகவே வந்து அதுக்குன்னு ஒரு வார்டு அலோகேட் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த கால்நடை மருத்துவருக்குன்னு சொல்லி தனியாகவே அவங்க வந்து ஸ்பெஷல் அலோகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க ரூரல் டிவிஷன்ஸில். ரூரல் போய் நம்ம வேலை பார்க்குறதுக்கும், அதாவது கிராமத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவ முகாம்களுக்கெல்லாம் அரசே வந்து அதுக்கும் ஹெல்ப் பண்ணுது நிறையா. அதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன்ஸும் சரி, நல்ல ஒரு அடுத்த லெவலில் நம்ம மேற்கொண்டு போகிறதுக்கும் வந்து அரசே அதுக்கான முயற்சிகளையும் செய்யுது. நல்ல அரசாங்க வேலை தான், அதை வந்து வெளியில் நம்ம கிளினிக் வச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. பட் மேக்ஸிமமாக வந்து வெட்டினரி சயின்ஸ் படித்து வெட்டினரி டாக்டராக போகிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அரசாங்க வேலைக்குள்ளே தான் அவங்க எடுக்கிறாங்க. வெளியில் தனியாக பண்ணுறது கிடையாது, அரசாங்க வேலையோடு தான் சேர்ந்து தான் பண்ணுறாங்க.
ஓகே, இந்த விவசாயம் சார்ந்த படிப்புகளுக்கும் மருத்துவத்துக்கும் என்ன தொடர்பு? இந்த உணவு பாதுகாப்பு, இந்த ஃபுட் சேஃப்டி மற்றும் இந்த பதப்படுத்துதல், அந்த துறையில் என்னென்ன வேலை வாய்ப்புகள்?
இதுதான் இன்றைக்கி ரொம்ப பெரிய ஒரு ஆன் டிமாண்டிங் ஒரு கோர்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த வருஷத்துலேயே வந்து ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் டெக்னாலஜி இதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ரெண்டு டிவிஷனில் வருது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அக்ரி சயின்ஸ்குள்ளே வரும், ஃபுட்டுன்றதுனால அக்ரி சயின்ஸ்குள்ளே வரும். இன்னொன்று ஃபுட்டு தான் நம்மளோட லைஃப்பில் உணவே மருந்துன்னு சொல்லுவோம். ஸோ அந்த உணவை வந்து எப்படி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம், அதை எவ்வளோ நாள் நீங்கள் வந்து பதப்படுத்தலாம், எந்த லெவலில் பதப்படுத்தலாம், அதில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, என்ன கேலரிஸ் இருக்குது, இதுக்கு ஈக்குவலண்ட்டான சப்ளிமெண்ட்ஸ் என்ன, இதை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும், இதெல்லாம் வந்து உங்களோட மெடிக்கல் சயின்ஸ்குள்ளே வரும். ஸோ என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அது எந்த லெவலில் இருக்கணும், எவ்வளோ குவான்டிட்டி உள்ளே போகுது, அப்போது உங்களுக்கு மெடிக்கலும் தெரிஞ்சிருக்கணும். அனாட்டமி, பாடியோட அனாட்டமியும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் உங்களால் வந்து ஈஸியராக ஐடென்டிஃபை பண்ண முடியும் என்ன மாதிரி பாடிக்கு என்ன மாதிரியான ஃபுட்டு சப்ளையோ இல்லை ப்ராசஸோ பண்ணலான்னு. இது ஒன்று. ரெண்டாவது, இன்ஜினியரிங் பேஸில் பார்த்தீங்கன்னாலும் ஃபுட்டு டெக்னாலஜியும் ஃபுட் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபுட் மேனுஃபேக்சரிங் செக்டராக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா மிஷின்ஸும் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட். ஸோ இப்போ அந்த மிஷின்ஸை எப்படி ரெடி பண்ண போகிறோம், அதை எவ்வளோ தூரம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, எந்த அளவுக்கு அதுக்கு நம்மளுக்கான நேச்சுரல் சோர்ஸை கொடுக்குது, இதை பற்றி படிக்கிறது இன்ஜினியரிங்குள்ளே வந்துடும். அதுக்கான மிஷின்ஸ் தேவைப்படுறதெல்லாம் டெக்னாலஜிக்குள்ளே வந்துடும். இதுக்கான சாஃப்ட்வேர், அதோட ரிலேட்டடான டூல்ஸு, குவாலிட்டி செக் பண்ணுறதும் டெக்னாலஜிக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போது ஃபுட் ப்ராசஸிங்கன்றது வெறும் ஃபுட்டு மட்டும் பற்றி படிக்கலை, ஒரு நாலு டிஃப்ரெண்ட் டிவிஷன்ஸை பற்றி படிக்கிறோம். அக்ரி, ஏன்னா அங்கே தான் ஃபார்மிங்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை பற்றியும் படிப்போம். அங்கே ஃபுட்டோட கேலரி லெவலு, அதோட காம்போசிஷன், அதோட எது சேர்ந்தால் நல்லது, எது சேர்ந்தால் நல்லது இல்லை, இதை பற்றின ஆராய்ச்சியும் அங்கே பண்ண போகிறோம். அப்போது அது மெடிக்கலுக்கும் சேர்ந்து வரும், ப்ளஸ் இன்ஜினியரிங்கும் சேர்ந்து வரும், டெக்னாலஜியும் சேர்ந்து வரும். அப்போ ஃபுட் டெக்னாலஜியாக இருக்கட்டும், ஃபுட் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபுட் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும், ஃபுட் சேஃப்டி கண்ட்ரோலாக இருக்கட்டும், எது நீங்கள் பண்ணீங்கனாலுமே இந்த நாலு டிஃப்ரெண்ட் டொமைன்ஸும் சேர்ந்து தான் அதுக்குள்ளே வரப்போகுது. அதனால தான் அதுக்கு வந்து இப்போ ரொம்ப பாப்புலரான ஒரு கோர்ஸாக வந்து மாறிட்டுருக்கு.
ஒரு நடுத்தர வர்க்க மாணவர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் சேரணும்னா அதுக்கு அரசு நிர்ணயித்த கட்டணம் என்ன? வங்கி கடன்கள் எளிதாக கிடைக்குமா?
ஒரு நடுத்தர வர்க்கத்திலிருந்து வரக்கூடியவங்க ஒரு மெடிக்கல் காலேஜில் போய் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கரண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கோட்டா ரெகுலேஷன் படி நம்மளுக்கு வந்து ஆண்டுக்கான கட்டணம் வந்து 435. இதிலிருந்து அதிகமாக போகும், 400,000 15,00,000 வரைக்கும் வரலாம். இது வந்து காலேஜை பொறுத்தது ஒன்று. இல்லை நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் போவேன் அப்படின்னா ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷனை பொறுத்து அது மாறும். 1,500,000 30,00,000, 40,00,000, 60,00,000 கூட வரலாம். அதுவும் வந்து காலேஜை பொறுத்தது, எந்த காலேஜ் என்ன படிக்க போகிறீங்க அப்படின்றத பொறுத்து எங்கே படிக்க போகிறீங்கன்றதும். இதுவே வந்து நீங்கள் வெறும் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், வித் என்ன இப்போ மெடிக்கல் யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு போகிறேன்னா அது கண்டிப்பாக 30,00,000 மேலே வந்துடும். இதெல்லாமே வந்து ஜென்ரலாக வரக்கூடிய விஷயங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது வந்து ஸ்டேட் டு ஸ்டேட் மாறிட்டே இருக்கும். நீட் எழுதி போனீங்கன்னா அது வேறு, நீட் இல்லாமல் நம்ம வந்து ஜென்ரலாக கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளே போகிறோம் அப்படின்னா இதுதான் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். கடன் சொல்லி பார்த்தோன்னா பேங்க்ல வந்து 1 crore வரைக்குமே கொடுக்குறாங்க. 1 crore எஸ்பிஐ எல்லாம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் லோன் வந்து நம்ம மெடிசன் படிக்க போறோம் அப்படின்னா 1 crore வரைக்குமே கொடுக்குறாங்க, ரொம்ப குறைந்த வட்டி. ஏன்னா கவர்மெண்ட் பேங்க்ல போனீங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பேங்க்ல போய் நம்ம லோன் எடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகும், இல்லை அப்படின்னா அது ரொம்ப ஜாஸ்தி தான். இதே கனரா பேங்க் பார்த்தீங்கன்னா 75 lakh வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க, பேங்க் ஆஃப் பரோடாவும் 1 crore வரைக்கும் கொடுக்குறாங்க. இது வந்து என்ன வட்டி விகிதத்தில் வருதுன்றதை நாம தான் பார்க்கணும். எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றதும் நம்மளோட என்டையர் மார்க்ஸ் நீட்டு எழுதியிருந்தீங்கன்னா நீட் மார்க்கை சப்மிட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா உங்களோட 12th mark சப்மிட் பண்ணுங்கள், எந்த யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட என்டையர் லெட்டரை சப்மிட் பண்ணுங்கள் பேங்க்கு கிட்ட. அப்போ அவங்க சொல்லுவாங்க எவ்வளோ அவங்களால கொடுக்க முடியும்னு, அதை வேஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபீஸை கட்டலாம்.
ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி போன்ற படிப்புகளுக்கு இன்றைய காலகட்டத்தில் மக்களிடையே உள்ள வரவேற்பு மற்றும் அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு?
இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும், எல்லாருமே ரொம்ப ஹெல்த் கான்சியஸ் ஆகிட்டாங்க. அது இங்கிலீஷ் மெடிசன், அதாவது ஜென்ரல் மெடிசனை விட இப்போ எல்லாருமே வந்து ஆல்டர்னேட் மெடிசனுக்கு உண்மையிலையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சாப்பாட்லேயே சில விஷயங்களை எப்படி நம்ம சரி பண்ணலாம், நம்மளோட இயற்கை மருத்துவங்கள் மூலயமாவே எப்படி இருக்கும் குணப்படுத்தலாம் சில விஷயங்களை, அதுதான் வந்து இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக போயிட்டும் இருக்குது. ஸோ அந்த வகையில் ஆயுர்வேதாவாக இருக்கட்டும் சித்தாவாக இருக்கட்டும் இது ரெண்டுத்துக்குமே ஒரு ரொம்ப முக்கியத்துவம்ன்றத விட அது வாழ்க்கை முறையவே மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு ஏரியாவாக தான் இப்போ அதை கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி இப்போ ரீசண்டாக வந்து இந்த சித்தாக்கள் தான் சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி புது விதத்தில் அதை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட்டே வந்து அதை இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்கு, கவர்மெண்ட்டும் அதை அங்கீகரிச்சிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஆயுஷ்னு ஒரு ஸ்கீமில் வந்து ஆயுர்வேதாக்கு உண்டான என்டையர் க்ரெடென்ஷியல்ஸையும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம், எவ்வளோ ஃபுட்டு சாப்பாட்டு மூலியமாகவே குணப்படுத்துகிற விஷயங்களும் சரி, இல்லை ஒரு பிளான்ட் பேஸ்டு ப்ரோட்டீனோ இல்லை சப்ளிமெண்ட்டோ இல்லை ஒரு நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக நம்மளுக்கு இம்யூனிட்டி கிடைக்குமோ அதை வந்து ஆல்டர்னேட்டிவ் மெடிசனில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் லேட்டாகும் பட் இருந்தாலும் சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் அது ரெடி சரி பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குன்றது இப்போ சித்தால ஆயுர்வேதத்துலேயும் அதை ஒரு கோர்ஸாகவே சிலபஸாகவே கொண்டு வராங்க. ஸோ அதுக்கு இன்னும் நல்ல ஒரு வரவேற்பு தான். இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையுமே சித்தா ஆயுர்வேதாக்குன்னு சொல்லி ஒரு டிவிஷன் வச்சுருக்காங்க. ஜென்ரல் மெடிசன் இல்லாமல் ஆல்டர்னேட்டிவ் மெடிசனுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே தனியான வார்ட்ஸ் இருக்குது. யாராவது வரவங்க அவங்களுக்கு இங்கிலீஷ் ஜென்ரல் மெடிசன் தேவையில்ல, நம்ம டைரெக்டாக நம்ம ஆயுர்வேதாவோ சித்தாவோ போகலான்னா அதுக்கும் அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. தனியாக கிளினிக் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணோம்னாலும் நம்ம கிளினிக்கை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மருத்துவ படிப்புகளில் தியரி படிக்கிறத விட மருத்துவமனையில் ஹாஸ்பிட்டலில் இன்டர்ன்ஷிப் கிளினிக்கல் போஸ்டிங் பெறுறது எவ்வளவு முக்கியம், ஒரு கல்லூரியை தேர்ந்தெடுக்கும் போது அங்கு சொந்தமாக பெரிய மருத்துவமனை கண்டிப்பாக இருக்கணுமா?
மருத்துவ படிப்பே வந்து தியரி ப்ராக்டிக்கல் ரெண்டும் சேர்ந்தது தான், ஏன்னா அதுதான் நம்மளுக்கு நல்ல ஒரு நாலேஜை கொடுக்கும். ஏன்னா வெறுமனை தியரியை மட்டும் படிச்சுட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. எப்படி ஒரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணணும், அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம் வரும், ஏன்னா யாருக்குமே தெரியாது எந்த அந்த ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் என்னென்ன ப்ராப்ளம் வரப்போகுது, அதை வந்து நம்ம முன்னாடியே படிச்சுருவோமா, இந்த மாதிரி இந்த ரெகுலராக வர ப்ராப்ளமாக இருந்தால் கண்டுபிடிச்சிடலாம், புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், இல்லை ஒரு சர்ஜரியை பண்ணணும்னாலும் எப்படி நம்ம வந்து அந்த சர்ஜரியை வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம், இத்தனை விஷயங்களும் நம்ம தியரியாக பண்ண முடியாது. அதை நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தே ஆகணும், இல்லை ப்ராக்டிக்கலாக செஞ்சே ஆகணும். அப்போது அதுக்கு ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக தேவை. நீங்கள் படிக்கக்கூடிய காலேஜில் ஹாஸ்பிட்டல் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கனெக்டடாக தான் இருக்கும். உங்கள் காலேஜ் உங்களோட காலேஜுக்குள்ளேயே இல்லைனாலும் வெளியில் ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலோட டைப் வச்சுருப்பாங்க. அங்கே உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்களா, எப்படி நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டை பார்க்குறீங்க, அங்கே இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு என்ன எப்படி நீங்கள் அதை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க, அவங்களோட என்டையர் ஹிஸ்ட்ரி சார்ட் ஹிஸ்ட்ரி எப்படி நீங்கள் பார்க்குறீங்க, இதெல்லாமும் இருக்குது. எடுத்த உடனே நம்ம வந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் படிப்புக்கு அப்புறமா சடனாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ஒர்க் பண்ணணும்னா முடியாது, நம்மளுக்கே புரியாது. ஸோ அதை ஆரம்பத்திலிருந்தே ஒரு சில காலேஜஸ் வந்து காமிச்சாங்க அப்படின்னா அது நம்மளுக்கு இன்னும் பெட்டராக தான் இருக்கும். அதனால் ஒரு கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அந்த கல்லூரிக்குள்ளேயே இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸும் இருந்தது, அதுலேயோடு அதோடையே சேர்ந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா அந்த மாதிரி கல்லூரிகளை சூஸ் பண்ணுங்கள். இல்லை நான் படிக்கிற காலேஜில் அந்த மாதிரியான ஆப்ஷன் இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் வெளியிலையாவது அதுக்கான டயர்ஸ் அவங்க போட்டு வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க.
இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திய டாக்டர் மஞ்சரி ஆனந்தன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். நேரம் கடந்து விட்டது, ஆனால் தேடல் இன்னும் முடியவில்லை. இன்று டாக்டர் மஞ்சரி ஆனந்தன் அவர்கள் பகிர்ந்த ஒவ்வொரு கருத்தும் ஒரு மாணவனுக்கு பாதையாகவும் ஒரு பெற்றோருக்கு தைரியமாகவும் அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகள் மீது உங்கள் கனவுகளை திணிக்காதீர்கள், மாறாக அவர்களின் கனவுகள் சிறகடிக்க நீங்கள் வானமாக இருங்கள். மாணவர்கள் ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள், கடின உழைப்பும் சரியான வழிகாட்டுதலும் இருந்தால் நீங்கள் விரும்பும் உயரம் உங்களை வந்தடையும். ழகரம் எப்படி ஒரு சொல்லின் தொடக்கமோ அதுபோல உங்கள் வெற்றியின் தொடக்கமாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்று நம்புகிறோம். இவ்வளவு நேரம் எங்களோடு இணைந்து உங்கள் சந்தேகங்களை தெளிவுபடுத்திய டாக்டர் மஞ்சரி ஆனந்தன் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.